வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாய சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நிலத்தடி நீர் மேலாண்மை பற்றிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நீர்நுட்ப மையத்தில் பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் ரவிராஜ் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை விரிவாக கேட்டு தெரிந்து கொள்வோமா?
அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிலத்தடி நீர் மேலாண்மை. சரிங்களா, இப்போ தமிழகத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிலத்தடி நீர் தான் அதிகப்படியாக நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். ஆனாலும் நம்ம தமிழகத்தில் மேற்பரப்பு நீரும் இருக்குது, நிலத்தடி நீரும் இருக்குது. ஆனால் மேற்பரப்பு நீர் பார்த்துட்டிங்கன்னா அணைகள், அப்புறம் ஏரிகள், குளங்கள், குட்டைகள், இதில் இருக்கிறது தான் வந்து மேற்பரப்பு நீர்ன்றோம். ஆனால் தமிழக சுமார் 90 விழுக்காடுகளுக்கு மேலே வந்து நம்ம இந்த மேற்பரப்பு நீரை உபயோகப்படுத்தி விட்டோம். அதனால் இனிமேலும் மேற்பரப்பு நீர் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் தொழிற்சாலைகள் அதிகமாகிவிட்டது, மேலும் நகரங்களும் அதிகமாகிவிட்டது. இதனால் வர கழிவுகள் எல்லாம் மேற்பரப்பு நீரில் இருக்கிற கழிவுகளை நீரில் கலந்து மாசுபடுது. அதனால் இனிமேலும் நம்ம மேற்பரப்பு நீரை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே தான் வருது. நிலத்தடி நீர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுமார் 70-80 விழுக்காடுகள் வந்து நம்ம தமிழகத்தில் உபயோகப்படுத்தி விட்டோம். சரிங்களா, இந்த நிலத்தடி நீர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுமார் 70 விழுக்காடுகள் வந்து கடினப்பாறை பகுதிகள் தான் இருக்குது. மீதி இருக்கிற 30 விழுக்காடுகள் வந்து வண்டல் மண் படிந்ததாக இருக்கிறது. இதில் பார்த்துட்டிங்கன்னா கடினப்பாறை பகுதின்னு சொல்லும்போது நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், உள் மாவட்டங்கள் எல்லாமே கடினப்பாறை பகுதி தான். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு கஷ்டம்னா மழை பெய்யும்போது அதில் சேமிக்கிற தண்ணி வந்து ரொம்ப குறைவாகவே சேமிக்கப்படுகிறது. அதாவது மழை வந்து ஒரு 1000 மில்லிமீட்டர் நம்மளுக்கு பெய்யுதுன்னா அதில் 10-15 விழுக்காடுகள் மட்டும் தான் நம்ம நிலத்தடி நீரூட்டமாக பெற முடியும். ஆனால் வண்டல் மண்ணில் பார்த்துட்டிங்கன்னா அப்படி இல்லை. சுமார் 40 விழுக்காடுகள், அதாவது 1000 மில்லிமீட்டர் மழை பெஞ்சாலுமே நம்மளுக்கு 400 மில்லிமீட்டர் வந்து பூமிக்கடியில் போய் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா மழை மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆதாரம். எதுக்குன்னா மேற்பரப்பு நீருக்கும் மழை தான் ஆதாரம், நிலத்தடி நீருக்கும் மழை தான் ஆதாரம். மழை பெய்தால் மட்டும்தான் நிலத்தடி நீர் மட்டம் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீர்மட்டம் வந்து வருடத்துக்கு 50 சென்டிமீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் கம்மியாகிட்டே தான் போகுது. இது பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதிகப்படியான பயன்பாடு, அதாவது பார்த்துட்டிங்கன்னா நீர் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோன்னா முக்கால்வாசி பயன்படுத்துறது 90 விழுக்காடுகளுக்கு மேலே பயன்படுத்துறது வேளாண்மைக்காக தான். வேளாண்மைக்கு பயிருக்கு பாசனம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நீர் இறைக்கிறோம். இறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நீர் இறைப்பில் நீரூட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீர் இறைக்கணும். ஆனால் நம்ம அது மாதிரி பண்ண முடியறதில்லை. ஏன்னா மழை நீரூட்டம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்னவங்களுக்கு இந்த மாதிரி கடினப்பாறை பகுதியில் 10-15 விழுக்காடுகள் தான் நீரை சேமிக்க முடியும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா நீரின் மட்டம் குறைந்துக்கிட்டே தான் போகுது. தமிழகத்தில் பார்த்துட்டிங்கன்னா 22,423 மில்லியன் கனமீட்டர் வந்து நிலத்தடி நீர் நம்மளுக்கு இருக்குது. இதில் 80 விழுக்காடுகள் ஆல்ரெடி பயன்படுத்திட்டோம், மீதி 20 விழுக்காடுகள் தான் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. இது வருடத்துக்கு வருடத்தும் மழையின் தன்மைக்கு தகுந்த மாதிரி நீரூட்டம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா தட்ப வெப்பநிலை மாற்றம், காலநிலை மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த மழையின் அளவு வந்து வருடத்துக்கு வருடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ 900 மில்லிமீட்டர் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு மழை பெய்யுது. இது மழை வந்து குறிப்பிட்ட காலங்களில் பெய்கிறது மட்டும் இல்லை, இது எப்படின்னா பருவ காலங்களில் மட்டும்தான் 80 விழுக்காடு பெய்யுது. அதாவது பருவ காலங்கள் நம்ம சொல்லிட்டால் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழைன்னு நம்ம சொல்கிறோம். அதில் மட்டும்தான் 80 விழுக்காடுகள் பெய்யுது. மீதி இருக்கிற பனிக்காலங்கள்லையும் சரி வெப்ப காலங்கள்லையும் சரி 20 விழுக்காடு தான் பெய்யுது. ஆனால் மழை எப்போ பெய்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா சரியான முறையில் நம்ம சேகரித்து நீரூட்டம், நிலத்தடி நீரூட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி ஏற்படுத்தி கொடுக்காத முடியாத சூழ்நிலைகளில் நீர்மட்டம் கீழே போய்கொண்டே தான் இருக்கும். இதில் எப்படி நம்ம பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த தட்ப வெப்பநிலை மாற்றம்னு நான் சொன்னேன். இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து வெயில் அதிகப்படியாக ஆகிட்டே இருக்குது. முன்னாடி இருந்த ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வெயில் இப்போ கிடையாது. அதே மாதிரி 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மழை நாட்கள் இப்போ கிடையாது. மழை நாட்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் 65 நாட்கள் மழை நாட்கள் நம்மளுக்கு இருக்கும் வருடத்திற்கு. வருடத்துக்கு 65 நாட்கள் நம்மளுக்கு மழை இருக்கும். ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா 40-45 நாட்கள் தான் நம்மளுக்கு மழை வருகிறது. ஆனால் அளவு வந்து அதே அளவு தான் இருக்குது, 900 மில்லிமீட்டர் அளவு தான் பெய்யுது. அதனால் என்ன பார்த்துட்டிங்கன்னா மழையின் வீரியம் அதிகமாகிவிட்டது, மழை வந்து ரொம்ப வேகமாக பெய்யுது. கடந்த ஆண்டு கூட பார்த்திங்கன்னா ஊட்டியில் ஒரு மழை பெஞ்சு, ஒரே நாள் இரவு மழை 200 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருச்சு. இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் அதிகமாகிட்டு வரனால நிலத்தடி நீரும் இருப்பு வந்து ரொம்ப கம்மியாகிட்டே தான் இருக்குது. ஏன்னா வந்து பூமிக்கு அடியில் போகிற நேரங்கள் வந்து மழைக்கு கிடைக்கிறதில்ல, அது வந்து வழிந்தோடும் நீராக தான் போகுது. அதாவது மண் ஈர்ப்புத்தன்மை அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா செயற்கை முறையில் நம்ம மழை நீரூட்டம் செயல்படுத்தணும். அப்போ தான் வந்து இந்த வருடத்திற்கு 50 சென்டிமீட்டர் 1 மீட்டர் கீழே போகிறது வந்து நம்ம நிதானமாக மேலே கொண்டு வர முடியும். இப்போ வந்து நிலத்தடி நீரை வந்து நம்ம எப்படி தமிழ்நாட்டில் வகைப்படுத்துகிறோம்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீரூட்டத்துக்கு தகுந்த மாதிரி வகைப்படுத்துகிறோம். அதாவது ஒரு நீரூட்டம் இருக்குன்னா நீரூட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் பயன்பாடு இருக்கணும். ஆனால் நம்ம பயிர் வகைகள்லாம் அதிகப்படியான நீரை உபயோகப்படுத்துறதுனால அந்த மாதிரி இருக்க முடியறதில்லை. அதனால் இந்த நீர் ஒன்றியங்களை வந்து நம்ம வகைப்படுத்தியிருக்கோம் தமிழ்நாட்டில். இந்த வகைப்படுத்துதல் வந்து நம்ம திட்டங்கள் மூலமாக மாறுபடுத்தும் போது அது வேறு வேறு திட்டங்களாக வேறு வேறு ஒன்றியங்களாக மாறிட்டு வரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்மளை தமிழகத்தில் 1166 வருவாய் வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. வருவாய் வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த 1166 வருவாய் வட்டங்களில் 40 விழுக்காடுகள் வந்து அதிநுகர்வு தன்மையை கொண்டவை. அதிநுகர்வு தன்மையை கொண்டவைன்னா என்ன அர்த்தம்னா இது வந்து 100 விழுக்காடுகளுக்கு மேலே நம்ம உபயோகப்படுத்திட்டோம்னு அர்த்தம். 100 விழுக்காடுகளுக்கு மேலே உபயோகப்படுத்திட்டோம். இப்போ மிகவும் அபாயகரமான வருவாய் வட்டம்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோன்னா 90%-100% நம்ம பயன்படுத்தியிருந்தோன்னா நீரூட்டத்தில் அது வந்து மிக அபாயகரம்னு சொல்லுவோம். அப்புறம் அபாயகரம்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து பாதுகாப்பான வட்டங்களாக நம்ம பிரிக்கிறோம். பாதுகாப்பான வட்டங்களும் நம்ம வந்து 30 விழுக்காடுகள் பாதுகாப்பான வட்டங்களாக இருக்குது. இது எல்லாம் என்னன்னா நம்மளுக்கு உள் மாவட்டங்கள் நான் சொன்ன மாதிரி கடின பாறைப்பகுதி, அதாவது இறைக்க இறைக்க வந்து தண்ணி கீழே போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா வண்டல் மண் இருக்குது, கடலோர பகுதிகள் இருக்குது இல்லைங்களா. கடலோர பகுதிகள்னால் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமேஸ்வரம், இது எல்லாமே கடலோர பகுதிகள். இங்கேயும் நிலத்தடி நீர் இருக்குது, ஆனால் இங்கே வந்து நல்ல நீர் ஊட்டம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வண்டல் மண், 40 விழுக்காடுகள் மழை வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா அதிகப்படியான நீங்கள் நிலத்தடி நீர் இங்கே உறிஞ்சும் போது என்ன நடக்குதுன்னா கடல் நீர் வந்து கலப்பதற்கான, நிலத்தடி நீரில் கலப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா 35 வருவாய் வட்டங்கள் வந்து இந்த நாகப்பட்டினம், இந்த மாதிரி தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் 35 வருவாய் வட்டங்கள் உப்புத்தன்மை வாய்ந்த தண்ணியாக மாறப்பட்டு விட்டன. இது எதனாலனா அதிகப்படியான நீரை நம்ம உறிஞ்சறதுனால, சரிங்களா. இதையும் நம்ம எப்படி மாற்றலாம்னா, அதாவது உப்புத்தன்மை வாய்ந்த தண்ணியும் எப்படி மாற்றலாம்னா மழைநீர் சேகரிப்பு முறை மூலமாக மட்டும்தான் மாற்ற முடியும். அப்போ தான் வந்து நீரின் இருப்பு வந்து அடுத்தடுத்த வருடங்களுக்கு நம்மளுக்கு மழையின் மாற்றங்கள் இருந்தாலுமே நீரின் இருப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் மூலமாக மட்டுமே நம்ம வந்து நிலத்தடி நீர் மேலாண்மை செய்ய முடியும். இப்போ மழைநீர் சேகரிப்பு முறைகள்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நகர்ப்புறங்களில் மட்டும் இல்லை கிராமப்புறங்கள்லேயும் என்ன பண்ணணும்னா மேற்கூரையில் இருக்கிற தண்ணீரை வந்து நிலத்துக்கு அடியில் செலுத்தி நீரூட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்காங்க. தமிழக அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதனால் அது நடந்துகிட்ருக்கு. இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா நிலத்தடி நீர் மட்டம் வந்து 7-8 அடி வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது எல்லாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா மாவட்டங்களையும் ஆய்வுகள் செஞ்சு நம்ம பார்த்துருக்கோம். 7-8 அடிகள் வரை கூரை நீர் மழைநீர் சேகரிப்பு மூலமாக நீரூட்டம் பெற முடியும். இது போக என்ன நம்ம கிராமத்தில் வேளாண்மை காடுகளில் நம்ம எந்த மாதிரி நீரூட்டத்தை நம்ம அழித்து இந்த மாதிரி வகைப்படுத்தலை மாற்றலாம். இப்போ முன்னாடி சொன்ன நான் உங்களுக்கு அதிநுகர்வுன்னு சொன்னேன், அதை வந்து நீங்கள் மிக அபாயகரமானதாக மாற்றலாம், இல்லை அபாயகரமானதாக மாற்றலாம், இல்லை பாதுகாப்பான சூழ்நிலை உள்ள இதாக மாற்றலாம். இந்த மாதிரி மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை நம்ம செயல்படுத்தலாம். சரி, கிராமப்புறங்களில் நம்ம என்ன செய்கிறது, ஒரு காடுகளாக தான் இருக்கும். கிராமப்புறங்களில் நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு அரசாங்கத்துலேயும் ஒரு திட்டம் இருக்குது, அது வந்து தமிழக அரசு சரி மத்திய அரசும் சொல்லி அதுக்கு வந்து நிதி உதவிகள்லாம் வழங்கிட்டுருக்காங்க. அந்த திட்டத்துக்கு பேர் வந்து நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டம். நீர்வடி பகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்னா நீர்வடி பகுதின்றது வந்து ஒரு ஒரு பகுதியில் பெய்யும் மழை நீரானது ஒரு பொதுவான வடிகாலை கொண்டிருக்குமே, ஆனால் அது வந்து நீர்வடி பகுதின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நீர்வடி பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம முக்கிய நோக்கங்களாக மூணு நோக்கங்களாக நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து மழை நீரை சேமிப்பது, இன்னொன்று வந்து மண் வளத்தை பாதுகாப்பது, இன்னொரு முக்கிய நோக்கம் வந்து அந்த நீர்வடி பகுதியில் இருக்கிற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். இதுதான் முக்கிய நோக்கங்களாக செயல்படுத்திட்டு வர்றாங்க. இதில் வந்து மழைநீர் சேகரிப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பல்வேறு திட்டங்களை அவங்க செயல்படுத்துகிறாங்க. என்ன மாதிரி திட்டம்னு பார்த்துட்டிங்கன்னா வரப்புகள் அமைப்பது. அந்த வரப்புகள் பல்வேறு வகைகளாக நம்ம கொள்ளலாம். அந்த வரப்புகள் எந்த மாதிரி வரப்பு அமைக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா இது மண் வகையை பொறுத்து இருக்குது, இல்லை மலையளவை பொறுத்து இருக்குது, இல்லை நிலத்தின் சரிவை பொறுத்து இருக்குது. சம உயர வரப்புன்னு சொல்லுவோம், நம்ம சம உயர வரப்புன்னு சொல்லுவோம். இது 2-10 விழுக்காடுகள் வரைக்கும் நம்ம நிலங்களில் அமைச்சோன்னா அந்த வரப்புக்கு பின்னாடி இந்த மழை நீர் சேகரிக்கப்பட்டு அது வந்து நீர் உள்ளர போவதற்கான நேரத்தை உருவாக்குது. மழை நீருக்கு மழை நீர் வந்து வழிந்து ஓடாமல் இருக்குது, அது வந்து வரப்புக்கு பின்னாடி தேங்கி நிற்கும். அது வந்து நீரின் மண்ணின் தன்மைக்கு தகுந்த மாதிரி நீருக்குள்ளே பூந்து நிலத்தடி நீர் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போக சின்ன சின்ன ஒரு வட்ட பாத்திகள் கூட அமைத்து வழிந்தோடும் நிறை ஒரு தடை செய்து அதன் வேகத்தை கட்டுப்படுத்தி நம்ம வந்து நிலத்துக்குள்ளே போகிறதுக்கு அது ஏற்பாடு செய்யணும். இது போக வந்துட்டு பெரிய பெரிய திட்டங்கள்லாம் கூட இருக்குது. தடுப்பணைகளை அமைக்கலாம். ஒரு நம்மளுக்கு தெரியும் பெரிய பெரிய ஓடைகள்லாம் இருக்குது. இந்த ஓடைகளில் வந்து மழை நீர் வந்து ஓடும்போது ஒரு சிறிய தடுப்பணை வந்து அமைத்தீங்கன்னா அது வந்து கான்கிரீட்டில் அமைக்கலாம், இல்லை நிரந்தர தடுப்பணையாக இருக்கலாம், இல்லை வந்து அது தற்காலிக தடுப்பணையாகவும் இருக்கலாம். தற்காலிக தடுப்பணை எதுக்கு அமைக்கணும்னா ஒரு சிறிய ஓடையாக இருந்தால் அந்த சிறிய ஓடையில் தண்ணியோட வேகம் வந்து கம்மியாக இருக்கும், அதே சமயம் அளவும் கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு நிரந்தர தடுப்பணை தேவையில்லை. ஏன்னா நிரந்தர தடுப்பணை போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப செலவு அதிகமாகும். அதனால் தற்காலிக தடுப்பணையை சிறிய ஓடையில் கட்டிட்டு பெரிய ஓடைகள் 2-3 ஓடைகள் சேர்ந்து வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஓடையில் அதிகமான தண்ணி இருக்கும், வேகமும் அதிகமாக இருக்கும். அதை கட்டுப்படுத்துறது வந்து தற்காலிக தடுப்பணையினால் முடியாது. அதனால் நம்ம வந்து நிரந்தர தடுப்பணையை அமைத்துருவோம். இந்த நிரந்தர தடுப்பணையை அமைக்கும்போது என்ன ஒரு பெரிய ஒரு இதுன்னா அதுக்கு தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கிறது. அது வந்து காட்டு பகுதிகளில் தண்ணீர் இருக்கும் இடத்துல மட்டும்தான் அமைக்க முடியும். பணமும் அதிகமாக செலவாகும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மாற்று ஏற்பாடாக இன்னொரு திட்டம் இருக்கிறது. அது என்னென்னா கம்பி வலையில் செய்கிற தடுப்பணை. கம்பி வலைனா ஒரு சிறிய பாக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு, கட்டங்களாக பாக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திப்போம். அந்த அமைப்புக்குள்ளே நம்ம எதுவும் சிமெண்ட் அதெல்லாம் எதுவும் போடாமல் கல்லை மட்டும் அடுக்கி வச்சுருவோம். இந்த கல்லை மட்டும் அடுக்கி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய ஓடைகளில் இந்த மண் வந்து தண்ணி வந்து வழிந்தோடும் தண்ணி வந்து மண்ணையும் எடுத்துகிட்டு தான் போகும். மண்ணும் தண்ணியும் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து மழை நீர் சேகரிப்புன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வழிந்தோடும் போது என்ன ஆகுனா அந்த தண்ணி அந்த கல்லுகளுக்கு இடையில் பூந்து போகும். அப்போ போகும்போது அந்த தண்ணி கூட இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அந்த பிளவுகளுக்கு உள்ளே போய் சிக்கிக்கும். இது காலப்போக்கில் ஒரு 5 வருடங்கள் இல்லை ஒரு 10 வருடங்களில் இது வந்து ஒரு நிரந்தர தடுப்பணையாகவே மாறிவிடும். இந்த கம்பி வலையில் செய்யப்படுற தடுப்பணை இதில் என்ன ஒரு முக்கியத்துவம்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு தண்ணீர் தேவை இல்லை. தண்ணீருக்காக தான் நம்ம இந்த கட்டடம் கட்டுறோம். ஆனால் தண்ணீர் வேணும் கட்டடத்துக்குன்னா அதுக்கே நம்ம ஒரு 2000-3000 ஒரு பெரிய லாரியே தேவைப்படுது ஒரு பெரிய கட்டடம் அமைக்கிறதுக்கு. அதனால் வந்து ஒரு இந்த மாதிரி தடுப்பணைகள் அமைக்கும்போது ஒரு 40 விழுக்காடுகள் நம்ம வந்து ஒரு பண விரயத்தை தடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து ஆட்கள் ரொம்ப குறைவாகவே தேவைப்படுவார்கள். ஏன்னா இந்த கல் அடுக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அதனால் நிறைய வேலை ஆட்கள் வந்து குறைக்கலாம். இந்த மாதிரி இதுவும் அமைச்சிட்டு வர்றாங்க இப்போ சமீப காலமாக. அதனால் இந்த மாதிரி மழைநீர் சேகரிப்பு முறைகளை நம்ம பண்ணிட்டு வர்றதுனால தான் நம்ம வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை மேலே கொண்டு வர்றது மட்டும் இல்லை நீரின் தரம் வர பார்த்துட்டிங்கன்னா அதிகப்படியாக நம்ம நிலத்தடி நீரை உபயோகப்படுத்துகிறோம். இப்போ மேற்கு மாவட்டங்கள் நான் சொல்ல போனால் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம் இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு கால்வாய் பாசனம் இல்லாத ஒரு பகுதிகளாக தான் நம்ம கொண்டுட்ருக்கோம். கால்வாய் பாசனம் இல்லாத பகுதிகளில் இது என்ன ஆகுதுன்னா நிலத்தடி நீர் வந்து ஊட்டமும் வந்து மழை நம்பி மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து அதிகப்படியான நீரை உறிஞ்சிடறாங்க. நீரை உறிஞ்சும் போது நீர்மட்டம் வருடத்துக்கு கீழே போய்கிட்டே இருக்கும்போது சில இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது 1000 அடிக்கும் கீழே போயிடுச்சு தண்ணி. 1000 அடிக்கு கீழே போயிடுச்சு. நீர்மட்டம் கீழே போகிறது மட்டும் இல்லை, தண்ணீர் இருக்கிறது ஆனால் தண்ணீரின் தரம் வந்து ரொம்ப குறைந்து விட்டது. தரம் குறைந்து விட்டதுன்னா எதுனா ஒரு கனிமப்பொருள் ஃப்ளூரைடுன்னு ஒரு உப்புத்தன்மை வாய்ந்த ஒரு கனிமம் இருக்கிறது, அது வந்து மனிதனுக்கு ஒரு மில்லிகிராம் பர் லிட்டர் மட்டும்தான் தேவை. அதுக்கு மேலே ஒரு மில்லிகிராம் பர் லிட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா அது மனிதனுக்கு பல்வேறு உபாதைகளை உண்டாக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு உடல் உபாதைகளை உண்டாக்குறதுனால இந்த மழைநீர் சேகரிப்பு முறைகளை நீங்கள் செய்யும்போது அந்த கனிமம் ஃப்ளூரைடுன்ற கனிமம் வந்து 2 மில்லிகிராம் பர் லிட்டர் இருந்ததுன்னா அது காலப்போக்கில் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது எதனால சொன்னோன்னா மேற்பரப்பு நீர் மாதிரி நிலத்தடி நீரும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் போகும். இப்போ நம்ம என்னுடைய கிணறுல வந்து ஒரு உதாரணத்துக்கு ஃப்ளூரைடுன்ற கனிமம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து அளவுக்கு கம்மியாக இருந்தால் கூட பக்கத்து கிணறுலேருந்து நம்ம கிணறுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் நம்ம அருகாமையில் ஒரு மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்த முடியும்னா அது வந்து நீரின் இருப்பு மட்டுமல்ல நீரின் தரத்தையும் உயர்த்தும்னு நான் இந்த சமயத்தில் நான் கேட்டுக்கிறேன். இது சார்ந்த மழைநீர் சேகரிப்பு முறைகளோ இல்லை நிலத்தடி நீரை எப்படி பாதுகாக்கிறது இல்லை எப்படி உயர்த்துறது நிலையான தன்மையை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் அணுக வேண்டிய முகவரி நீர் நுட்ப மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. நன்றி.
நேயர்களே, இதுவரை முனைவர் ரவிராஜ் அவர்கள் கூறிய நிலத்தடி நீர் மேலாண்மை பற்றிய தகவல்களை விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம்.